வணக்கம் நேர்களே. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அருள்மிகு பிரகதம்பாள் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழ் ஆசிரியை திருமதி ரா சத்யா அவர்கள் தமிழ் தாத்தா ஊவே சாவின் தமிழ் பற்றும் மொழித்தொண்டும் பற்றிய உரையாடலை நமது புதுகை பண்பலையில் வழங்க உள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
பண்டைய காலம் முதல் பேசக்கூடிய மொழிகளில் மிக முக்கிய வாய்ந்த ஒரு மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது. ஒரு இதிகாசங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஓலைச்சுவடிகள் மூலமாக எழுதி வைக்கப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக அதையே வந்து அழியக்கூடிய ஒரு பொருளாக இருந்ததை ஒரு பதிப்பகமாக, ஒரு புத்தக வடிவமாக, எழுத்து வடிவமாக ஒரு தமிழ் தொண்டோடு பணியாற்றி தன்னோட முழு மூச்சாகவே தமிழை கையில் எடுத்துக்கிட்டு பல வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்த இதிகாசங்களாக இருக்கட்டும், கதைகளாக இருக்கட்டும், அதை வந்து ஓலைச்சுவடியிலிருந்து எழுத்து வடிவமாக கொண்டு வந்தவர் உவே சாமிநாத ஐயர். இன்றைக்கும் வந்து நம்ம அதை வந்து புத்தக வடிவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா அவர் எடுத்த முயற்சி தாங்க. அவரை பற்றிய நினைவுகளாக இன்றைக்கி நம்ம பல தகவல்களையும் வந்து நம்ம கேட்க இருக்கோம். இதை பற்றி ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து விரிவான
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். புதுக்கோட்டை அருள்மிகு பிரகதம்பாள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் இரா சத்யா பேசுகிறேன்.
நம் தமிழ் வளர்ச்சி பங்கில் வந்து அதிகமாக நிறைய பேர் செயல்பட்டு வந்தாலும் உவே சாமிநாத ஐயர் அவங்களுடைய பங்கும் அதிகமான வகையில் இருக்குது. அவரோட நினைவு தினமான இன்னைக்கு வந்து அவரை பற்றி பல தகவல்களையும் கூற இருக்காங்க.
மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்த என் தமிழ் அன்னையை வணங்கி ஓலைச்சுவடியில் தவழ்ந்த தமிழை நம் கைகளில் தவழவிட்ட பெருமைக்குரிய மகா மகோபாத்யாயர் பட்டம் பெற்ற புலமை பெருங்கடல் ஐயா தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் அவர்களின் புகழ்பேச வாய்ப்பளித்த புதுகை பண்பலை வானொலிக்கு என் வணக்கங்களையும், இப்பண்பலையை கேட்டுக்கொண்டிருக்கும் தமிழ் தாகம் கொண்ட பெரியோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். ஏப்ரல் மாதம் 28 நாளாகிய இன்று நம்முடைய தமிழ் மொழியினுடைய தாத்தா, தமிழ் தாத்தா என்று அனைவராலும் புகழ்பாடப்பெற்ற ஐயா உவே சுவாமிநாத ஐயர் அவர்களுடைய நினைவு தினத்தில் அனுசரிக்கும் நாளன்று அவருடைய தமிழ் பணியை கூற விழைகிறேன். நம் மக்களின் நம்பிக்கையினால் மண்ணுக்குள் செல்லவிருந்த தமிழேட்டினை நம் மனதுக்குள் தன் அச்சுக்கலையால் நுழைத்த பெருமைக்குரிய தமிழ் ஆசான் உவேசா அவர்கள். காலநிலையை நாம் கணக்கிட கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கருத்தில் கொள்வது போல் தமிழ் எண்ணெயின் கால வளர்ச்சியை உவேசா அவர்களை கொண்டே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். 19 நூற்றாண்டில் பிறந்து 20 நூற்றாண்டில் தமிழ் வளர்த்து 87 வயது வரை தமிழை மூச்சாக கொண்டு வாழ்ந்த உவேசா அவர்களை நாம் தமிழ் மண்ணில் ஈன்றுள்ளோம் என்பது நம் அனைவரின் பெருமைக்குரிய விஷயமாகும். 21 நூற்றாண்டிலும் இன்றைக்கும் கூட நம்மையும் அவரை பற்றி பேச வைத்தது அவருடைய சாதனைதான். அத்தகைய சாதனை தமிழராய் அவர் விளங்கியுள்ளார் என்பது நம் அனைவருக்கும் ஒரு முன்னோடியான ஒரு கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறு வயதிலிருந்தே கல்வியினை கடினமான சூழ்நிலையில் அடைந்த அவர் தன் 17 வயதில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை சந்தித்து அவர்களை தமிழ் ஆசானாக பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றார். பல நிலைகளில் தமிழாசிரியராய் பணியாற்றிய இவர் தமிழின் மீது ஆர்வமற்று இருந்தவர்களை தமிழ் பற்றாளராக மாற்றும் திறமை பெற்றிருந்தார். மாநில கல்லூரியில் மாணவர்களுக்கு கற்பிக்கும் நிலை தோன்றும் பொழுது முழுமையற்று இருந்த சீவக சிந்தாமணி காப்பியத்தை பல தமிழ் அறிஞர்களை கண்டு முழுமைப்படுத்தி 1887 ஆண்டு முதல் நூலாக பதிப்பித்தார். இதுவே உவேசா அவர்கள் பதிப்பித்த முதல் நூலாகும். தமிழின் மீது காதல் கொண்டு முழுமையற்று இருந்த தமிழ் நூல்களையும் காப்பியங்களையும் நம் தமிழின் ஆயுள் குறைந்து விடுமோ என ஐயம் கொண்டு அவர் ஆற்றிய பணி அளப்பரியது. ஏனெனில் ஒரு ஓலைச்சுவடியின் காலம் 200 மட்டுமே. எனவே தமிழ் தெருக்களில் எங்கும் சுற்றி திரிந்து அவருடைய கால்களுக்கும் அவருடைய வயதை பொருட்படுத்தாமல் தமிழ் தொண்டை மனதில் கொண்டு தமிழ் தெருக்கள் எங்கும் சுற்றித் திரிந்து தகவல்களை தொகுத்து 1-2 ஏறத்தாழ 90 இலக்கியங்களை பதிப்பித்து தமிழுக்கு அளப்பரிய தொண்டாற்றியுள்ளார். தலைமுறைதோறும் தமிழை வாழச் செய்த பெருமைக்குரியவராய் அவர் திகழ்கிறார். இன்று தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று நாம் அனைவரும் பேச்சாக பேசுகிறோம். ஆனால் அதனையே மூச்சாக கொண்டு தமிழ் வாழ என்னென்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அதை அன்றைக்கே செய்துவிட்டார். நம் தமிழ் மொழி மிக பழமையான மொழி. பழமையான உறவு தாத்தா என்பது. ஒரு தாத்தா, ஒரு முன்னோர் அவருடைய பரம்பரையை பேணி காப்பதற்கு என்னென்ன வழிவகை செய்துவிட்டு போகிறாரோ அப்படிப்பட்ட அத்தனை வழிவகைகளையும் நமக்காக செய்து தந்தவர் அந்த முதியவர். இப்படிப்பட்ட முதியவர் இருந்ததால்தான் மண்ணுக்குள் செல்லவிருந்த பாடல்களையெல்லாம் நம் மனதிற்குள் நுழைத்து கொண்டோம். இன்று நேற்று அல்ல, இனி வரும் 1000 தலைமுறைகளும் தமிழை வாழச் செய்த பெருமை என்றுமே அவருக்கு உண்டு. தமிழ் தொண்டிற்குத்தான் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என தன் வாழ்க்கை வரலாற்றை என் சரீதம், அதாவது ஒரு மனிதனுடைய வரலாறு அடுத்தவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும், தமிழ் வளர்த்த அந்த பெரியவரின் வரலாறு நமக்கும் பாடமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தன்னுடைய வரலாற்றை என் சரீதம் என்னும் நூலாக வெளியிட்டுள்ளார். இன்று தமிழன்னையினுடைய அணிகலன்களாக திகழக்கூடிய பல இலக்கியங்களையும் காப்பியங்களையும் கற்றுத் தேர்ந்த பெருமை நமக்குண்டு என்றால் அதனை கற்க வைத்த பெருமை அவருக்குண்டு. உத்தமநாதபுரத்தில் அவர் வாழ்ந்த இல்லத்தை தமிழக அரசு நினைவு இல்லமாக கொண்டுள்ளது. அதே இடத்தில் நூலகத்தையும் அமைத்துள்ளார்கள். அவருடைய திருவுருவச் சிலையும் பல இடங்களில் நிறுவி சிறப்பு செய்து வருகிறார்கள். இன்னும் அவருடைய நினைவு தினத்தை நல்ல ஒரு தமிழ் தினமாக அறிவிக்க வேண்டும் என்பதே தமிழ் பற்றாளனாகிய என்னுடைய ஆசை.
ஓலைச்சுவடியில் இருந்து எழுத்து வடிவமாக பல நூல்களை வந்து மாற்றிருக்கதா சொன்னீங்க, அதை பற்றி கூட கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே மேடம்.
ஆமாங்கய்யா, முழுமை பெறாமல் இருந்த தமிழ் இலக்கியங்களை முழுமைப்படுத்தி பதிப்பித்த பெருமை இவருக்குண்டு. இவர் பதிப்பித்த நூல்களை நாம் இதுவரை கேள்விப்பட்டிராமல் கூட இருந்திருப்போம். அப்படிப்பட்ட சில நூல்களை, எனக்கறிந்த நூல்களை நான் பட்டியலிடுகிறேன். நீலி இரட்டை மணிமாலை, வேணு வனலிங்க விலாச சிறப்பு, இந்த பெயர்கள் கூட நாம் கேள்விப்பட்டிராத சூழ்நிலையில் அத்தகைய சிறப்பு நூல்களை எல்லாம் பதிப்பித்தவர் அவர். திருக்குடந்தை புராணம், மத்தியாச்சுன மான்மியம், ஒரு ஆண் 8 பெண்களை மணந்து இன்பத்தை சமணத்துக்கு அறிமுகப்படுத்திய தமிழ் காப்பியமான சீவக சிந்தாமணி, கச்சி ஆனந்தருத்ரேசர் வண்டுவிடு தூது, திருமயிலை திரிப்பந்தாதி, 10 பாட்டு மூலமும் உரையும், தண்டபாணி விருத்தம், கண்ணகியின் பெருமை கூறி பாரதி என்ன உரைத்தார், வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே யான் கண்டதில்லை என்று பாரதியும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று போற்றியதால் பாரதி தாசன் போன்ற பல புலவர்கள் மாறுதட்டி பெருமை கொள்ளக்கூடிய காப்பியமான சிலப்பதிகாரம், திருப்பெருந்துறை புராணம், தமிழ் சிந்தனை கருவூலம், ஒரு தமிழ் மன்னரை நாம் பயில வேண்டும் அறிய வேண்டும் என்றால் இக்கருவூலத்திற்கு சென்றே அறியலாம். என்ன கருவூலம் தெரியுமா? அதுதான் புறநானூறு. அதை முழுமைப்படுத்தி பதிப்பித்த பெருமையும் இவருக்குண்டு. புறபொருள் வெண்பா மாலை, இலக்கணத்தில் போரை கண்டுள்ளோமா? மிகப்பெரிய போர் வீரனையும் போர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று புறத்திற்கு இலக்கணம் வகுத்த நூலான புறபொருள் வெண்பா மாலை, புத்த சரித்திரம், பௌத்த தர்மம், பௌத்த சங்கம், பௌத்தத்திலும் ஒரு சாதாரண பிறந்த பெண் தன்னுடைய மகளை துறவியாக்க வேண்டும் என்று விஸ்வரூபத்தோடு ஒரு மிகப்பெரிய தமிழ் காப்பியம் உருவாகியது, அதுதான் மணிமேகலை. அந்த மணிமேகலை கதை சுருக்கம் 500, சீர்காழி கோவை, திருவாவடுதுறை கோவை, வீரவன புராணம், சூறை மாநகர் புராணம், திருக்காலத்தி நாதருளா, அந்த சிவபெருமானின் பெருமை போற்றும் திருக்காலத்தி நாதருளா, திருப்பூவன நாதருளா, 10 சேர அரசர்கள் பதின்மரின் பெருமை உரைத்த 8 தொகை நூல் எதுங்க, 10, அப்படிப்பட்ட நூல்களையும், திருவாரூர் தியாகராச லீலை, திருவாரூர் உலா, உலா என்பது என்ன, மன்னன் உலா போகலாம், கடவுள் உலா போகலாம், அப்படிப்பட்ட உலா நூலான திருவாரூர் உலா, திரு வாழவாயுடையார் திருவிளையாடற் புராணம், அப்பெருமானின் திருவிளையாடலை நாம் கண்டு மகிழக்கூடிய திருவிளையாடற் புராணம், தனியூர் புராணம், தேவையுலா, மன்னிப்படிக்கரை புராணம், திருப்பாதிரி புலியூர் கலம்பகம், கலம்பகம் என்றால் என்ன, களம் என்றால் 12, பகம் என்றால் அதில் பாதி 6, 18 உறுப்புகளையும் எடுத்து எம்பக்கூடிய கலம்பகம் ஆகிய சிற்றிலக்கியம் அதான் திருப்பாதிரி புலியூர் கலம்பகம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் பிரபந்த திரட்டு குரு பற்றை அவர் இவ்வழியிலும் காட்டுகிறார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பிரபந்த திரட்டு, திருக்காலத்தி புராணம், திருத்தணிகை திருவிருத்தம், பரிபாடல். பரிபாடலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அகம் புறம் இரண்டையும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு 8 தொகை நூல்தான் பரிபாடல். என்னவென்றால், பரிபாடலில் ஒரே ஒரு வரி, வேம்புதலை யாத்த நுண்கள் எவ்வமோடு அன்ற வரி வருவதால் இது அகத்திற்கும் உரியது புறத்திற்கும் உரியது, அப்படிப்பட்ட நூலான பரிபாடல். உதயணன் சரித்திரன் சுருக்கம், பெருங்கதை, ஆசானினுடைய இலக்கணத்தையும் மாணவனுடைய இலக்கணத்தையும் எடுத்து எம்பும் நூலான நன்னூல், நன்னூல் சங்கர நமச்சிவாயர் உரை, நன்னூல் மயிலை நாதர் உரை. ஒரு மாணவனை இன்று நாம் வகைப்படுத்துகிறோம், அன்றே வகைப்படுத்திய ஒரு இலக்கண நூல் தான் நன்னூல். அப்படிப்பட்ட நன்னூல் மயிலை திருநாதர் உரை, சங்கத்தமிழும் பிற்காலத் தமிழும் தக்கையாக பரணி. பரணி என்பது என்ன? ஆயிரம் யானைகளை அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பார்கள். ஒரு போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை வெல்லக்கூடிய போர் வீரன் மீது பாடக்கூடிய ஒரு சிற்றிலக்கிய வகைதான் பரணி. அப்படிப்பட்ட தக்கையாக பரணி தமிழை தூதாக விடுத்த தமிழ் விடு தூது பத்து பாட்டு மூலம் மூலம் என்றால் மூல நூலையே எடுத்து பதிப்பித்துள்ளார். மதுரை சொக்கநாதர் உலா, கடம்பர் கோயில் உலா, கலக்காட்டு சத்தியவாகீசர் இரட்டை மணி மாலை, சிவக்கொழுந்து தேசிகர் பிரபந்தங்கள். பிரபந்தம் என்பது வடச்சொல். பிரபந்தம் என்பதற்கு நன்கு கட்டப்பட்டது. அப்படி கட்டப்பட்ட நூலை இவரே பதிப்பித்துள்ளார். சிவக்கொழுந்து தேசிகர் பிரபந்தங்கள், பத்மகிரி நாதர் தென்றல் விடு தூது, பழனி பிள்ளைத்தமிழ், அம்முருகனையே குழந்தையாக பாவிக்கக்கூடிய பழனி பிள்ளைத்தமிழ், மதுரை சொக்கநாதர் மும்மணி கோவை, வலிவள மும்மணி கோவை, சங்கரலிங்க உலா, திருக்கழுக்குன்ற சிலேடை வெண்பா. சிலேடை என்பது என்ன? இருபொருள் பட பாடுவது. அப்படிப்பட்ட திருக்கழுக்குன்ற சிலேடை வெண்பா, பாசவதை பரணி, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரித்திரம் பகுதி ஒன்று, சங்கர நயினார் கோயில் அந்தாதி. அந்தாதி என்பது என்ன? ஒரு பாடலுடைய முடிவு அடுத்த பாடலுடைய தொடக்கமாக அமையும். அந்தம் என்பது முடிவு, ஆதி என்பது முதல். 100 பாடல்களை கொண்ட தொகுப்பது. சங்கர நயினார் கோயில் அந்தாதி என்ற நூல், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரித்திரம் பகுதி 2, விலத்தொட்டி புராணம், ஆற்றூர் புராணம். புராணம் என்பது வரலாறு. ஒரு தளத்தினுடைய வரலாறு தெரிவிக்க வேண்டும் என்றால் அவ்விடத்திற்கு சென்று முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் தான் வரலாறை பதிப்பிக்க முடியும். அப்படிப்பட்ட பொறுமையுள்ள ஒரு தமிழ் பற்றாளனாக அவர் இருந்திருக்கிறார் என்பது நாம் அனைவரும் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம். உதயனகுமார காவியம், ஒரு சிறு காவியமாக படைக்கப்பட்ட நூல் அது. மணிமேகலையின் மேல் ஒருதலையாக காதல் கொள்ளும் உதயனனுடைய கதை அழகாக புனையப்படும். அது வகையில் கலசை கோவை, திரு இளஞ்சி முருகன் உலா, பழமலை கோவை, பழனி இரட்டை மணி மாலை, இயற்பகை நாயனார் சரித்திர கீர்த்தனை. அதாவது சிவாலயங்களுக்கு சென்றால் 63 நாயன்மார்களுடைய சிலைகளை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நாயனாருடைய வரலாறையும் இவர் பதிப்பித்துள்ளார். கணம் கிருஷ்ணயர், கோபாலகிருஷ்ண பாரதியார், திருநீலகண்டனார் சரித்திரம், திருமயிலை யமக அந்தாதி, திருவள்ளுவரும் திருக்குறளும். ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி. அதில் நாள் என்பது நாளடியார், 2 என்பது திருக்குறள். அப்படிப்பட்ட திருக்குறள் பிறந்த மண்ணில் நாம் பிறந்ததே பெருமை என் நூலையும் பதிப்பித்துள்ளார். அவருடைய அனுபவங்களை உரைக்க நான் கண்டதும் கேட்டதும் புதியதும் பழையதும் புறநானூறு மூலம் பெருங்கதை மூலம் மகா வைத்திய நாதைய மான்விடு தூது குறுந்தொகை. குறுந்தொகை என்பது என்ன? 8 தொகை நூல்களிலேயே அகத்தில் சிறந்த நூலாக புனையப்படுவது என்னதுனால் குறுந்தொகை. அப்படிப்பட்ட சிறந்த அகநூல் சிராமலை கோவை, தமிழ்நெறி விளக்கம், திருவாரூர் கோவை, நல்லுரை கோவை பகுதி 1, நல்லுரை கோவை பகுதி 2, நினைவு மஞ்சரி பகுதி 1, அழகர் கிள்ளை விடு தூது. அந்த மதுரையில் கோவில் கொண்டுள்ள அழகர் பெருமானுக்கு கிளியை தூதாக விடுவது. சிவசிவ வெண்பா, திருக்கழுக்குன்றத்து உலா, திருக்காலத்தின் நாதர் இரட்ட இட்ட காமிய மாலை, திருமலை ஆண்டவர் குறவஞ்சி, நல்லுரை கோவை பகுதி 3, குமர குருபர சுவாமிகள் பிரபந்த திரட்டு, தணிகாசல புராணம், நல்லுரை கோவை பகுதி 4, புகையிலை விடுத்தூது, மகர நெடுங்குழைக்காதார் பாமலை, கபாலீஸ்வரம் பஞ்சரத்னம், திருக்குற்றால சிலேடை வெண்பா, வில்லை புராணம், செவ்வை சூடுவார் பாகவதம், நினைவு மஞ்சரி பகுதி 2, வித்துவான் தியாகராச செட்டியார் 1942 கடைசி நூலை பதிப்பித்துள்ளார். அப்பா, கேட்கும் பொழுதே நமக்கு மூச்சு வாங்குதே. எவ்வளவு சிரமப்பட்டு இத்தனை நூல்களை பதிப்பித்திருப்பார் அம்முதியவர். கேட்கும் போதே கண்ணீர் மல்குகிறது. அப்படிப்பட்ட முதியவரின் நினைவை போற்றுவதிலும் நாம் நினைத்து பார்ப்பதிலும் தமிழர்களாய் பெருமை கொள்வோம் என்று மீண்டும் கூறி தமிழ் தாத்தா அவர்களின் திருவடியை வணங்கி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இத்தனை ஓலைச்சுவடிகளையும் புத்தக வடிவங்களாக மாற்றுவதற்கு பல முயற்சிகள் செய்த உவே சாமிநாத ஐயரோட நினைவு தினமான இன்று அவரை பற்றிய தகவலும் அவர் எழுதிய நூல்களும், அதாவது அவர் ஓலைச்சுவடியிலிருந்து மாற்றிய நூல்களையும் அதை வரிசைப்படுத்தி அழகாக பாடல் கேட்டது போன்றவே இருந்தது. இதையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் இந்நாளில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
இதுவரை தமிழ் தாத்தா உவே சாவின் தமிழ் பற்றும் மொழி தொண்டும் பற்றிய பல தகவல்களை வழங்கிய புதுக்கோட்டை அருள்மிகு பிரகதம்பாள் மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை தமிழ் ஆசிரியை திருமதி ரா சத்யா அவர்களுக்கு பண்பலையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.